அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கு சௌந்தர் லஹரின்னு. சௌந்தர் லஹரின்னா அம்பாளுடைய திருமேனி சௌந்தரியத்தை வர்ணிக்கக்கூடியதான பகுதி. இது திருமேனி சௌந்தரியம்னா அது என்னதான் யாராலையும் சொல்ல முடியாது. ஏங்க அப்படின்னு கேட்டேன்னா அம்பாளை சொல்லும் பொழுது மகாலாவண்ய சேவதி உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா விதமான அழகும் ஆனந்தமும் ஓரிடத்துல சேர்த்து வச்சா அதுதான் அம்பாளுடைய உருவம். இந்த அழகு என்றது என்னன்னு யாராலையும் சொல்ல முடியல, கவிகளாலேயே சொல்ல முடியல. எது அழகு? வடிவம் அழகா அல்லது மனது அழகா? சில பேர் அப்போ பாக்குறதுக்கு அழகா இருப்பா, அவளோட பழகினா இனிமேல பேசக்கூடாதுன்னு. அபயிருக்கு சொல்லும் பொழுது ரொம்ப அழகா ஒரு பெண்ணை இருக்காளே அப்படின்னார். அந்த பெண்ணை எதனால பண்ணினார்னு அவர் யோஜனை பண்ணி பார்த்தார். உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் யோஜனை பண்ணி பாக்குறார். ஆனா அதுல இருக்கிற குணம் இங்க இல்ல. என்ன காரண குணம்னா காரியத்துல வரும். நூல் வெளுப்பா இருந்தா வேஷ்டி வெளுப்பா இருக்கும், பாத்திரம் மண்ணு கருப்பா இருந்தா குடமும் கருப்பா இருக்கும். காரண குணங்கள் தான் காரியத்துல வரும். இந்த அம்மாவை எங்கிருந்து பண்ணிருக்கணும் அப்படின்னாரு. பாம்புல இருந்தா தேளுல இருந்தான்னு யோஜனை பண்ணி பார்த்தார். பாம்பு இந்த தேள் கொட்டிகிட்டே இருக்கும், ஒரு இதில் பாம்பானது விஷத்தை கக்கும். ஆனா இது எப்படின்னாரு, அது ஏதோ ஒரு சமயத்தில் இருந்து எப்பவும் பண்ணிட்டு இருக்காளேன்னு. ஆக இப்படி இருந்தா என்னன்னாரு, வேற ஒண்ணும் தெரியல, இன்னொரு பெண்ணுல இருந்தா இந்த பொண்ணு பிறந்தாண்டார் கடைசியில். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா பார்க்கணும். அழகு என்கிறது வெளிய உருவத்துல இல்லை. அதே போலயே அழகு என்கிறது எங்க இருக்கு, பாக்குறவாளுடைய கண்ணுல இருக்கு அப்படின்னு சில பேர் என்ன பாக்குறவனே ஒரு சமயத்துல ஒரு மாதிரி பாக்குறான், ஒரு சமயத்துல இன்னொரு மாதிரி பாக்குறான், அது சொல்ல முடியல. அழகுன்னு என்ன இருக்கு சார், எங்க இருக்கு? இல்ல இல்ல, அந்த வியக்தியினுடைய மனசுல இருக்கு. யார பார்க்கிறோ அந்த வியக்தியினுடைய மனசுல இருக்கு. அது நல்ல ஒரு குணத்தோட இருக்குமே, ஏன்னா தானே அழகு. அந்த அகத்தினுடைய அழகு முகத்துல தெரியுங்கிற மாதிரி உள்ளூர் இருக்கிற தத்துவமானது அந்த முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த சாந்தமான ஒரு சுரூபம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்டதான அழகுக்கு நிதி இருக்கிற இடம் எது? அம்பா. அந்த அம்பாட்டிய சுரூபம் தான் சுப்பிரமணிய சுவாமிக்கு அழகர்னு சொல்றேன். இந்த சுப்பிரமணிய சுவாமி குமாரன்னு சொல்ற குச்சித மாறக மன்மதனையே தூக்கி போட்டாரான் அழகுல, அதனால அவருக்கு குமாரன்னு பேர். அதே மாதிரி அழகுன்னு சொல்றதுக்கு விசேஷமாக அம்பாளுடைய சகோதரன் யார? கிருஷ்ண பரமாத்மா. அவருக்கு சோ குழந்தைகள் அழகுன்னு சுப்பிரமணிய சுவாமியும் கிருஷ்ணனை தான் சொல்றது. கிருஷ்ணனானவர் அம்பாளுடைய உம்ஸ்வரூபம். தந்திரங்கள்ல என்ன சொல்றது, அம்பாளை புருஷனாக தியானம் பண்ணோம்னா கிருஷ்ணஸ்வரூபம். ஆயா அம்பாள் பக்தாள்னா கிருஷ்ண பக்தாளா இருப்பா ஜனங்கள. அதே போலயே சுப்பிரமணியத்துவம் தான் அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு சக்தி தரல்னு பேர். அம்பாளுடைய சக்தி அவர்களுக்கு கொடுத்துருக்கலாம். அந்த அரக்கர்களை சூரபத்மம் முதலிய அரக்கர்களை கொல்றதுக்காக அதுக்காகவே அவதரித்தார் அவர். அந்த அவதரிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணினார், அந்த சூரபத்மனை கொல்றதுக்காக திருச்செந்தூர் கஷேத்திரத்துல போய் சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அங்க எப்படி இருக்குன்னா அந்த சூரபத்மன் அவன் எங்கிருந்து யுத்தம் பண்றான்னு யாருக்கும் தெரியல. இந்த ஒரு பூமண்டலம் இருக்கு, இந்த மண்டலத்துக்கு இதுல ஏழு பகுதி இருக்கு. ஓ குவஹா துவஹா மகா ஜனஹா தபஹா சத்யம் அப்படின்னு ஏழு உலகங்கள் இதுக்கு மேல. அதே போலயே கீழே அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் இப்படின்னு ஏழு. ஸோ ஏழு லோகங்கள் மேல ஏழு லோகங்கள் கீழே எல்லாமும் சேர்த்தேன்னா 16 உலகங்கள். இது எல்லாம் சேர்த்தேன்னா புவனம்னு பேர். இந்த புவனத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனால்தான் புவனேஸ்வரின்னு பேர் அம்பாளுக்கு. இது போல இந்த சதுர்த்தச புவனத்துக்கு ஈஸ்வரியா இருக்கிறதுனால புவனேஸ்வரின்னு சொல்றோம். இது போல 1000 அண்டங்கள் அவன் கண்ட்ரோல்ல இருந்தான். யோஜனை பண்ணி பாருங்க, சஹசிரங்க போக்தா ததா சூரநாமா. 1000 அண்டங்கள் அவருடைய கண்ட்ரோல்ல. நம்ம ஏதோ ஒரு வீடு வாங்கிட்டோம், ஒரு பிளாட் அப்படி கிட்டோம், நம்ம நன்றி ஓஹோன்னு கர்வப்படுறோமே. வாழ்க்கையில எப்படி இருந்திருக்க பாருங்க, 1000 அண்டங்கள் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தது. ஆனா அவன் அங்கிருந்து சண்டை போடுறான். எப்படி போடுறான் தெரியுமா, ஒரு இடத்துல இருந்து ஒரு லோகத்துல இருந்து மானத்தை போடுவான் சுப்பிரமணிய சுவாமி மேல. ஆனா இவர் திருப்பி மானத்தை போடுறதுக்குள்ள மாயில இன்னொரு அண்டத்துக்கு போயிடும். இவர் போடுறதான ஒரு பானமும் அங்க போய் சேர்றது இல்லை. ஆனா அங்கிருந்து பானம் வந்துட்டே இருக்கு. என்ன பண்றது, நேரம் அம்பாட்டுல வந்து சரணாகததி நார்த்த பரித்ராண பாராயணே சர்வஸ்யாப்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு அம்பாளை துதிக்க அம்பாள் என்ன பண்ணினா சக்தின்னு ஒரு ஆயுதத்தை கொடுத்தாராம். அதான் வேல். இவெல்லாம் சில பேர் சக்தி வேல்னு பேர் வச்சுக்கணும். நீ சக்தினாலே வேல் தான். ஆனா என்ன பண்றது அவளுக்கு தெரியல, ஏதோ பேர் வச்சுட்டு இருங்க. தங்க வேலுங்கிறான், வெற்றி வெற்றி வேலுங்கிறான், ஏதோ ஒன்றுட்டான். ஆனா அந்த சக்தி வேல், சக்திக்கே தான் வேல்னு பேரு. வேல் வேறு சக்தி வேறுன்னு கிடையாது, அந்த சக்திக்கு தான் வேல்னு பேர். ஆனா அந்த ஆயுதம் பரமேஸ்வரன் இருக்கக்கூடியது திரிசூலம். இங்க இருக்கிறது ஒரே ஒரு நுடி தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு நுடி என்ன பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தோம். அது அம்பா கொடுத்துருந்தேன். இதை போட்டு எல்லாம் சரியா போயிடும் மேடம். இந்த ஆயுதத்தை போட்ட என்ன ஆச்சு மேம்? அங்க இருக்கிற எல்லா மாயையும் நின்று போயிடுது மேம். மகா மாயா, யோக மாயா, எல்லாத்துக்கும் அதிபதினா அம்பா. இந்த மாயையை துதித்துத்தானே அவன் எல்லாவற்றையும் அடைஞ்சான். ஆகையால் அவனுக்கு எங்க போனாலும் மறைஞ்சுட்டு இருந்தான். இப்ப என்ன ஆச்சு? ஆயிரம் அண்ணங்கள்ல எங்க இருந்தாலும் அவன் இருக்கிறது வெட்ட வழியாக தெரியும்படி பண்ணிவிட்டான். இப்ப என்ன அந்த வேலை போட்டதுனால சர்வமும் மறைஞ்சு போச்சு, மாயைகள்லாம் போயிடுத்து, அஜானம் எல்லாம் போயிடுத்து. அடுத்த கணம் சுப்பிரமணிய சுவாமி அந்த வேலாயத்தினாலேயே மறுபடியும் போட்டு அவரை கொண்டுட்டார். சப்ததேவி எங்க எங்க இருந்து கிளம்புறதோ ஆயுதம் அந்த இடத்துல, எங்க இருந்து வரது இல்ல, எங்க அந்த ஆயுதம் கிளம்புறதோ அந்த இடத்துல போய் அடிக்கணும் அப்படின்னு. அதான் சுப்பிரமணிய சுவாமிக்கு விசேட காரணம் என்ன? அப்பாட்டிய சக்தி அவருக்கு, அதனால அவருக்கு சக்தி தரந்து அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அங்கே கொடுத்திருக்கார். அதனால என்ன ஆச்சுனர் அவருக்கும் குப்சிதமாறம்னு பேர். அப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா அழகும் ஒரு இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் மகா லாவண்ய சேவதி அப்பாட சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா அழகும் ஒரு இடத்துல சேர்ந்த இடம். அதே போல அநாகலிதா திருஷ்ய திபுகஸ்து இவிராஜிதா அம்பாளுடைய மகா கட்டிருக்க அது எங்க வேற யாருக்காவது எங்க இருக்கானு எத்தனை விவரங்களையும் தேடி தேடி பார்த்து அது போல அழகா இல்லை அப்படின்னு. அதே மாதிரி மகா கட்டத்திற்கு மூக்கையும் கண்ணையும் சொல்லப்படாதா அப்படின்னு? இல்ல, இந்த முகமானது அதுக்கு ஆதாரமா இருக்கிறது அங்கேதான். எது தாடைகளுக்கும் பல்வசைகளுக்கும் நாக்குக்கும் மூக்குக்கும் மற்ற எல்லா சரியும் முகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான அங்கங்களுக்கும் அடிப்படையாக ஆதாரமா இருக்கிறது அந்த மகாகட்டம். போன ஸ்லோகத்துல தவாதாரே மூலே அப்படின்னு சொன்னேன். அதனால இங்க ஆதாரமா இருக்கக்கூடியதான ஒரு சுரூபம். அதே போலயே இந்த சௌந்தர்யத்தை நாம தியானம் பண்ணினோமையான நம்ம வாழ்க்கையில எல்லாமும் சுந்தரமாக அமையும். அதற்காகத்தான் இந்த சௌந்தர்யத்தை சொல்லும் பொழுது விசேஷமாக மகாலாவண்ய தேவதி சொல்ற. அப்படி இந்த அம்பாளை சொல்லும் பொழுது நகசிக பரியந்தம் சொல்றதுங்கிறது ஒரு வழக்கம். எப்பொழுதுமே சிஷ்யாளுக்கும் பக்தாளுக்கும் அந்த குருவினுடைய பாதங்கள்ல தான் அதிகாரம், அதுக்கு மேல அதிகாரம் இல்லை. பாதத்தை தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆகையால் திருவடியில தான் பூஜை. இப்படி விசேஷமாக சொல்லியிருக்கும் பொழுது திருவடிகள்ல இருந்து தலை வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்றதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். ஆனா அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தலையில இருந்து திருவடி வரைக்கும் பண்ற. ஏன் சுவாமி அப்படின்னு அம்பாள் தோணும் பொழுது சிதக்னகுண்ட சம்போதா தேவகரிய சமத்தியதா அப்படின்னு சிதக்னையில இருந்து உண்டானாலும் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பக்தி, அந்த பக்தியினால உண்டானாள். உண்டாகும் பொழுது அக்னிகுண்டத்திலிருந்து தோணினா முதல்ல எது தோணும்? தலை தானே தோணும். ஆகையால் அங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த கிரீட்டத்திலிருந்து வர்ணனம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன் சௌந்தர்யில இப்படி வர்ணனம் பண்றா அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு சொல்லணும். சாதாரணமாக தேவதைகளை வர்ணனம் பண்ணும் பொழுது திருவடியிலிருந்து ஆரம்பித்து தான் திருவடி பரியந்தம் பண்ணணுங்கிறத வழக்கம் தந்திர சித்தாந்தம் சாஸ்திர சித்தாந்தம் அப்படி இருந்த போதிலும் சௌந்தர லகரில் என்ன ரிவர்ஸா? திருமுடியிலிருந்து ஆரம்பித்து திருவடி பரியந்தம் வரத்துக்கு காரணம் என்ன? கடைசியில சக்தியோட இந்த சமுத்திரத்திலிருந்து வரக்கூடியதான ஜலத்தை சமுத்திரத்திலேயே தர்ப்பணம் பண்றா போல நீ கொடுத்ததான வாக்கால உனக்கே நான் அர்ப்பணம் பண்றேன்னு ஆச்சாரியால் பக்தியோட அம்பால ஸ்தோத்திரத்தை பிடிக்க போற. அதே விதமாக அந்த திருமுடியிலிருந்து தியானம் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த தோற்றம் அப்படி ஏற்பட்டிருக்கு. நித்தியமான ஒரு ஸ்வரூபம், எது எப்பொழுதும் அழியாதோ அந்த பிரம்மஸ்வரூபம். தேவானாம் காரிய சித்தியர்த்தம் ஆவிர்பவதி சாயதா, தேவதைகளுடைய காரியமானது இருந்திருக்கிறோம். உங்களுடைய தேவதைகள்னா நல்ல எண்ணம் இருக்கிற மனிதர்கள், இவனுக்குதான் தேவதைகள். அவன் அந்தனரா அந்யனான்னு சொல்லப்படாது. நல்ல எண்ணம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தேவாள்னு பேர். அந்த தேவதைகள் என்ன பிரதாரண்யக்கோபுரம் இடத்துல தேவதைகளும் அசுரர்களும் சண்டை போட்டா அப்படின்னார். தேவதைகள் யாரு சார்னர், யாருடைய எண்ணம் நல்ல எண்ணம் இருக்கோ அவா தேவதைகள் அப்படின்னு. அந்த தேவதைகளுடைய ஒரு சொரூபம் அவளுடைய காரியம், அவன் நினைத்ததான செயல்கள் எல்லாம் சித்திக்கணும் என்பதற்காக அவள் தோணினாலாம். அதே போலயே உங்களுக்கு நல்ல எண்ணம் பெருமையானால் அந்த நல்ல எண்ணங்கள் வரும் பொழுது உங்க இதயத்தில் அம்பாள் தோணுவார். எப்படி தோணுவாங்கிறத இதுல போய் சொல்ல போறோம். அந்த சொரூபம் கதையர் மாணிக்கம் ககனமணி சந்திர கடிதம் கிரீடம் தேகைவம் மாணிக்கம் ககனமணிசந்திரகடிதம். அப்ப அப்படி கிரீட்டம் இனிமேல ஒவ்வொரு அவயவமாகவும் ஒவ்வொரு ஆபரணத்தையும் சொன்ன போறோம். ஒவ்வொரு ஆபரணத்தை தியானம் பண்றதுலும் தனித்தனியும் பிரயோஜனம் உண்டு. சௌந்தரிலே 100 ஸ்லோகங்களும் 100 மந்திரங்கள். மந்திரத்தை குருமுகமாக யார் அழைத்துக் கொள்ள முடியலையோ அவளுக்கு இந்த ஸ்லோகத்தை தியானம் பண்ணினாலே பலம் பெறும்னு சொல்லியிருக்கேன். அதே போலயே கதையர் மாணிக்கம் ககனமணி விஸ்தாந்திர கடிதம் ஆகாசத்துல இருக்கக்கூடியதான மணிக்கள், எனது சூரியன் போன்றவர்கள், 12 சூரியர்கள் துவாதசாதித்ய அள்ளுவர். அதனாலதான் 12 மாசம் சித்திரை வையாசி ஆனை ஆடிக்கிறோமா, ஒவ்வொரு சூரியனுக்கும் ஒவ்வொரு பெயர். இப்படி 12 சூரியர்களும் 12 கிரண மணிகளாக அம்பாளுடைய கிரணத்தை கிரீட்டத்தில் இருக்காளாம். ககனமணி ஜாகர்வாள் தினமணி வம்ச திலக லாவண்யான்னு படிங்க. தினமணி பகலுக்கு மணியா இருக்கிறவர் சூரியன். சோ சூரிய வம்சத்துல பிறந்தவரு தினமணி வம்ச திலகா லாவண்யா இதெல்லாம் எங்க படிச்சிருப்பார். அந்த சௌந்தர்யங்கள் இருக்கக்கூடியதானதெல்லாம் தத்துவத்தை எடுத்துட்டு ராமனுக்கு அப்படியே பிடித்தேன். என்ன சுத்த பிரம்மம்ல ராமநாதன் சொல்ற காரணம் சொல்றது. அதேபோல திமணின்னு சொல்றது சூரியனுக்கு, தினமணி திமணி இதெல்லாம். அதே போல அம்பாண்டிய கிரீட்டத்தில் இருக்கக்கூடியதான 12 சூரிய 12 மணிகளும் 12 துல்கர்கள். ஒரு வருஷம் முழுக்க சம்பத்சர் ஓவை பிரஜாபதி அப்படின்னு அந்த 12 சூரியங்களும் சேர்ந்து ஒரு பிரஜாபதியா அம்பாண்டிய கிரணமா இருக்கு, கிரீட்டமா இருக்கு. கதையரும் மாணிக்கம் ககனமணி சாந்திர கடிதம் இது பக்கத்து பக்கத்துல இருந்து கொண்ட மணிகள் கிரீட்டம் தேஹைமம் இமகிரி சுதே கீர்த்தகிரியா. அம்மா அவனுடைய கிரீட்டத்தை தங்க கிரீட்டத்தை யாரு தியானம் பண்ணுகிறானோ யார் கீர்த்தனம் பண்றானோ சனீடே சுரண கபலம் சந்திர கலம் தனுஷௌ நாசீரம் அவனுக்கு ஏனம்மா கீழ் சொன்னதான தனு சௌனாசீரம் சுனாசீரம்னு சொன்ன இந்திரன். அந்த இந்திரனுடைய தனுஷானது அந்த அம்பாளுடைய தலையில இருக்கக்கூடியதான சந்திர பிறை. அந்த சந்திர பிறையானது இந்திர தனுஷாக ஏன் தோணாதுங்கிற பார்க்கணும். இந்திர தனுஷை பார்க்கறது ரொம்ப விசேஷம். மதுராசில நீங்க பார்க்க முடியாது. ஏன் தெரியுமோ, நான் ஒண்ணு 20 மாடி 30 மாடி பில்டிங் இருந்ததுன்னா எப்படி ஆகாசம் தோணினா தானே ஆகாசத்துல இது தோன்றது. கிராமாந்தரத்துல பார்க்கணும். அந்த மேகங்கள் வரும் பொழுது அதுக்கு மேல சூரியனுக்கு கிரணங்கள் கொழும் பொழுது உங்களுக்கு இந்திர தனுஷ் அந்த 7 கரத்துல தோணும். அதே போல இந்திரருந்து உங்க சரீரத்துக்குள்ளேயே தோணும்னு சொன்னேன். இப்ப அந்த 40 ஸ்லோகத்துல சொன்னோம். அதே மாதிரியே அந்த உள்ளூர் தானக்கூடியதான அந்த அம்பாளுடைய தலையில இருக்கிற சந்திர பிறையானது அதே கிரீட்டமா தோணாது. நர்சீரேயாச்சுரி சகலம் சந்திர சகலம் அந்த சந்திர சகலம் சந்திரனுடைய பிறையானது தனுஷீரம் சுனாசீரம் இந்திரன் இந்திரனுடைய தனுஷாதினாம். இப்படி அப்பாளுடைய கிரீட்டத்தை யாரு தியானம் பண்றாலும் அந்த கிரீட்டத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சந்திர பிறை. அந்த சந்திர பிறையானது என்ன சார் காமிக்கிறது, எந்த தப்பு பண்ணினாலும் சரணாகதி அடைஞ்சவனை காப்பாத்துவா. உலகத்துல பண்ணக்கூடியதான தப்புகள்ல மிக சிறந்ததான தப்பு என்ன தெரியுமா, நான் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துறது. இதுக்கு வேற ஒன்றும் பிரதீகாரமே இல்லைன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கா ஜனங்கள். ஆசைக்குள்ள ஆசைக்காரி இருந்து அவன் கண்ணுல அவன் கண்ணத்துல இருந்து ஒரு டிராப் ஜலம் வரப்படாது. ஸ்திரிய ஸ்திரியேஷன் அபிஷேகோஸ்தி நிஞ்சனா இதெல்லாம் சொன்னா அவன் தலைமையில ஏறி உட்காருவா சார்பா உட்காரட்டும். இருந்த சாஸ்திரம் அப்படித்தான் சொல்றது. ஆனா அவன் எப்படி பழகணுங்கிறது அவளுக்கு தனியா சாஸ்திரம் சொல்றது. ஆனா என்ன சொல்றது, அவளை நீங்க பத்திரமா காப்பாற்றணும். எப்படி பத்திரமா காப்பாற்றணும், அவ மனசுல நோகாம நீங்க பாத்துக்கணும். அதே போல அவளும் உங்களை மனசு நோகாம பாத்துக்கணும் அவளுக்கு. ஆனா அப்படி இல்லாம யார் கொடுமைப்படுத்துறாளோ அவளுக்கு என்ன சொல்லியிருக்கு, அவளுக்கு நிஷ்கிருதி கிடையாது, அந்த பாபத்துக்கு பிரதித்வதி கிடையாது, பரிகாரம் கிடையாது, இல்லாம என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். இப்படி கிராமாந்திரத்து இப்ப கிடையாதுன்னு வச்சுக்கோ, இப்ப எல்லாம் ஸ்திரீகள் தான் படிச்சிருக்கேன், கவனம் சொன்னா போயிட்டு வா அப்படிம்பா. இருந்தாலும் தப்போ இல்லையோ, அவ விவாகமும் பண்ணா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்ங்கிற அபிப்பிராயம் தானே பண்ணிடும். அவ எழு போகணும், ரெண்டு பேருமே இந்த மனசுல அபிப்பிராயம் வரணும். அதற்காக இந்த ஸ்லோகம் அது என்ன சொல்றது, நீடே சாயாச்சுரண கபலம் சந்திரலங்கலம், நீடே சாயாச்சுரண கபலம். அந்த சொல்லக்கூடியதான அந்த விசேஷமாக இருக்கக்கூடியதான அந்த ரத்னங்கள், அந்த ரத்னங்கள் மேல விழுந்ததான சாயையினால ஏற்படக்கூடியதான ஒரு கலரானது, அந்த கண்ட கண்டமானது அந்த இந்திரனுடைய கோதண்டத்தை காட்டி கொடுக்கும். இந்திரனுடைய ஒரு வில்லுங்கிறது முன்னாலேயே நான் சொல்லியிருக்கேன். அது என்ன சொல்றது உங்களுக்கு, இவளுக்கு நிர்குண சாட்சாத்காரத்தை கொடுக்கும். ஆகையால் பக்தியானது ஞானத்தை உண்டு பண்ணி அந்த ஞானமானது மகிழ்ச்சியாளுக்கு நிர்குண சாட்சாத்கார பரியந்தம் மோட்சத்தை கொடுக்கிற பரியந்தம் கொடுக்கும். ஆகையால் சன்னியாசாஸ்திரம் வசத்தியா கிரகசாஸ்திரம் வசத்தியா, இது ரொம்ப பேருக்கு கண்ட பாஷ்யத்திலேயே வாக்கியார்த்தத்திலேயே இது உண்டு. சன்னியாசம் வேணுமா வேண்டாமா, கிரகசாஸ்திரத்திலேயே இருந்தாலே போருமா போறாத, வசிஷ்டர் சன்னியாசம் வாங்கிட்டாரோ, வியாசாச்சாரியார் சன்னியாசம் வாங்கிட்டாரோ, இல்லையே சார் அவள்லாம் மோட்ச தடை இல்லையோ, யாஜ்ஞவல்கே சன்னியாசம் வாங்கிட்டேன்னு, பகவத்பாதர் சன்னியாசம் வாங்கிட்டார், இது வேணுமா அது வேணுமா ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்கே சார். சில புராணங்கள்ல துர்வாசர் சன்னியாசம் வாங்கிட்டா போல இருக்கு, ஸ்ரீவித்யோ பாசனம் பண்ணினா அவர் சன்னியாசம் வாங்கிட்டா போல இருக்கு சில புராணங்கள். ஆனா வேண்டுமா வேண்டாமா வாங்கிட்டா, உங்களுக்கு அது வேணும்னு நிர்பந்தம் இல்லை. ஞானம் வருவதற்கோ மோட்சம் வருவதற்கோ சன்னியாசம் வேண்டாம். ஆனா சன்னியாசம் ஒரு சாகம், அதுல இந்த வீட்டில் இருக்கக்கூடியதான இன்னல்கள்லாம் விட்டு ஏகாந்தமாக இந்த ஜன்மாவிலேயே அடையணும்னு தீவிரமா இருக்கிறவா அந்த கவலை இல்லாம இருக்கிறதுக்காக சன்னியாசம் வாங்கிக் கொள்ளல. ஆனா கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாலே மோட்சத்தையும் அடையலாம். அதனால கிரகஸ்தாசிரமத்திலேயே அவளுக்கு மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியதான ஆத்ம சாட்சா்காரம் வரக்கூடியதான ஸ்வரூபம் இங்க சொல்றது சந்திர சகலம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த சந்திரனுடைய பிற சந்திரன் இப்படி தப்பு பண்ணிவிட்டார், 27 ஆத்தகாரியை கல்யாணம் பண்ணிட்டு ஒரே ரோஹிணிங்கிற உரமா நடத்துலதான் ரொம்ப அபிப்பிராயத்தோட கொண்டிருந்த. இதை கொண்டு போய் தட்ச பிரஜாபதி கிட்ட சொன்னதுமே தட்ச பிரஜாபதி அவருக்கு சபிச்சு விட்டார், நீ அழிஞ்சு நானாலதான் அழிஞ்சு போயிடுவேன்னு சபிச்சு விட்டார். என்ன பண்றது, அவருக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி, மாப்பிள்ளையை ஜபிக்கலாமா சார், வேற யாராவது பண்ணாங்க மாப்பிள்ளையே ஜபிச்சு விட்டார். கடைசியில என்னாச்சு, வியாதி வர்ற நாலு நாளுக்கு சீடமானதுமே குழந்தைகள்லாம் ஓடி போய் அப்பா கிட்ட இப்படி பண்ணிவிட்டீங்க, அவர் என்ன பண்ணுவாங்க, கோபம் வந்தா வச்சா அவ்வளவுதான் சார், ஒரு அடி அடிச்சா ரெண்டு நாள்ல குழந்தை போயிடும், ஆனா வச்சுன்னா அவன் சார வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கோம். அதனால்தான் பேசுறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அனாவசியமா பேச மாட்டாரு. ஒரு வார்த்தை ஒருத்தருடைய மனசுல படுமையானால் அவன் மரண வரையில் தான் மறக்க மாட்டான், அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால்தான் சிக்வாயா மரணம் இருக்கும், இந்த நாக்கு நுனியில மனுஷனுக்கு மரணமும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், வந்துடும் ஆகையால் பத்திரமா இருக்கணும். அப்படி ஒரு பேசிவிட்டார் தர்ஷ பிரஜாபதி, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்றது, கடைசியில வேற வழி இல்லை, மனுஷன் கட்டத்தை அனுபவிக்கிறான்னா வேற வழி இல்லைன்னா போய் பகவான் சரணாகதி அடையிறான் அப்படின்னு பரமேஸ்வர்கிட்ட போக பொழுது. பரமேஸ்வரன் என்ன பண்ணினார் தெரியுமா, நான் இன்னைக்கு என்ன நிலையில இருக்கோ அன்னைக்கு அப்படியே இருக்கட்டும் தலையில வச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அந்த மூன்றாம் பேரை அப்படியே இருக்கு சார், ஒரு நாளும் போகல. ஆனா அம்பாளை போய் இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டாரா, கவலைப்படாத நீ வளர வாழ்ந்து பூர்ண சந்திரமாக வளர்ந்து மறுபடியும் குறைஞ்சிட்டு இருக்க, ஒண்ணும் கவலையப்படாதுங்க, ஆனா இந்த நிலை சாஸ்வதமா இருக்கும் அப்படிங்கிறது. பரமேஸ்வரன் தரையில இருக்கக்கூடியதான சந்திரன் தானும் எடுத்துட்டு இருக்காளாம். என்ன சொல்றது, ஒரு நாளும் நான் குறைய மாட்டேன், ஜனங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியதான நிலையில அவளுக்கு க்ஷேமத்தை எவ்வளவு இப்படிப்பட்டதான பாபத்தை பண்ணின போகிறோம், அந்த பாபத்துக்கு பரிகாரம் நான் கொடுக்கிறேன். சாஸ்திரங்கள் எது பரிகாரம் இல்லை என்று சொன்னாலும் பரிகாரத்தை கொடுக்கிறேன். அதே போலயே தினந்தோறும் விஷ்ணுதாஸ் நான் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஏஎம் கீதா நாம சகசிரம் கீதான்னு ஏகவச்சன சிந்துலர் போட்டு ஒரு ஸ்லோகம் படிச்சா போறோமா. நாம சகசிரம் விஷ்ணுதாஸ் நாம் மட்டும் டெய்லி 1000 நாமா கடுக்கணும். ரொம்ப இருக்கு. ஏன் சார் 1000 நாம 2 நாமா சொன்னா போறாதானார். 2 நாமா இல்ல, 1 நாமாவும் போரும்பா. ராமாயணத்துல எப்பாலும் பரமேவதா ஒரு ஸ்லோகமோ ஸ்லோகத்துல 4 அடியில 1 அடியோ இல்ல, அந்த 1 அடியில இருக்கிற 3 பதங்கள்ல 1 பதமோ படிச்சாலே போறோம். ஆனா விஷ்ணுதாஸ் நாம மட்டும் தாஸ் நாமத்தையும் சொல்லணும்னு சொல்றாரு எதற்காக அப்படின்னா, வேதங்கள்ல சில பாபங்களுக்கு நிஷ்கிருதி கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இது பிரம்மஹத்யா, ஸ்வர்ணஸ்தேயம், தங்கத்தை திருடுறது, மதுபானம் பண்றது, குடிக்கிறது, பிராமணனா இருந்து குடிக்கிறது, இவைகள்ல பரதாரகமனம், இப்படி பண்ணினவாளோட சேர்றது, அப்படி சேர்ந்த உலகத்தில் இருக்கிறவர்கள்லாம் அப்படித்தானே சார் இருக்கான். ஏன்னா பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், எல்லாரும் சேர்ந்துதானே இருக்கிறார். இப்படி சில பாபங்களை தவிர்க்க முடியாது. இந்த பாபங்களுக்கெல்லாம் சாஸ்திரத்துல பிரதிகாரம் கிடையாது, பிராயசித்தம் கிடையாது. நான் பிரம்மத்தை பண்ணிட்டேன் சார், என்ன பண்றது? பிரதிகாரம் சொன்னேன்னா அது பண்ணிவிட அடுத்த வாரம் மறுபடியும் வந்து கொள்வோம். விவகாரம் என்னடா பண்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவளுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு சொன்னா, வெகு நாட்கள் விஷ்ணுதாசனம் பண்ணிக்க. இதார ஆயுர்வேதத்துல வந்து சொல்லியிருக்க, கடைசியில தீராதுதான் இந்த வியாதி பாபங்கள்னால வருமையானால், மகாபாதகங்கள் பண்ணினாலும், ராஷ்டிரத்துல இதமான பாபங்கள் பண்ணினாலும், சில காலங்கள் விஷ்ணுதாஸ் நாம் படிச்சா போயிடும். அது என்ன, 1 நாள், 2 நாள், 100 நாள்லாம் சொல்லல. சௌந்தர்யமே 40 நாள் பண்ணுங்க ஆயிடும்னு அது கிடையாது. ஏன்னா பாபம் அது பிரச்சனை இல்லையே, அது போகணுமே ஆனால் சில நாட்கள் சில வருஷங்கள் படிக்கணும். அதனால்தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், விஷ்ணுதாரணம் தான் டெய்லி சொல்றது சம்பிரதாயத்துல வழக்கம். அது எங்க பண்ணோம், கிராமத்துல இருந்து துணி துவைக்கிறப்ப என்ன சொல்லணும், விஷ்ணுதாரணம் சொல்லி துணி துவைக்கிறது அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. கிராமத்துல எல்லாம் போனேன் அவாவா, அந்த கிராமத்தினுடைய லைஃபே பாக்கணும். இங்க இருந்து குளத்துல போய் ஸ்நானம் பண்ணுவான், குளத்துல துணி துவைச்சுட்டு பண்ணிட்டு வருவான். வாட்டர் எவ்வளவு சேவ் ஆறுதுன்னு பாருங்க. அந்த குளத்துல ஸ்நானம் பண்ணியா அந்த குளத்துல இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்குன்னு, துணி துவைச்சோன்னா தெரிஞ்சாலும் அப்படியே இருக்கு. சோப்பு எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நதி இல்ல காவேரியில போறேன்னா சோப்பு யூஸ் பண்ண விடாது அப்படின்னு போட்டிருப்பான். இப்ப எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், எப்படி இருந்தது பாருங்க. ஜலமெல்லாம் கன்சர்வ் ஆகிட்டு இருந்தது. விஷ்ணுதாசன் சொல்லிதான் சோப்ப துவைச்சுட்டு அதை அப்படியே முதுகு மேல போட்டு அப்படியே வருவான். அங்க இருந்து 1 கிலோமீட்டர் ஓடுவான், வரதுக்குள்ள காய்ச்சிடும், பத்திரமா மடிஞ்சு வச்சு விடுவான். இந்த மடிங்கிற கான்செப்ட் எல்லாம் எப்படி தானா அமைஞ்சதுன்னு பார்க்கணும். இப்ப நம்ம பாட்டு எல்லா பேருந்து ஒரு இடத்துல டம்ப் பண்ணி விடுறோம். அது மடியின் பேரா இருக்கிறதே 400 ஸ்கொயர் ஃபீட் 1 ரூம் சார், என்ன சார் பண்றது அப்படின்னா, இவன் இருந்துட்டு இருக்கான். வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் பாக்கணும். இத்தனைக்கு காரணம் எவ்வளவு பாபம் பண்ணினாலும் அத்தனை பாபமும் போறதுக்கு வழிகள் நமக்கு கொடுத்தது. அப்படிப்பட்ட வழிகள்ல இது ஒண்ணு, கதைமாணிக்கம் அம்பாளை இப்படி தியானம் பண்ணுங்க, கிரீட்டம் இருக்கிறதாகவும் தங்க கிரீடத்தோட வழங்குறதாகவும், அந்த கிரீடத்துக்கு மேல 12 மணிகள் இருக்கிறதாகவும், அந்த 12 மணிகளும் 12 சூரியன்களாக இருக்கிறதாகவும், அதனுடைய கிரணங்கள் அந்த சந்திரன் மேல விழுந்தா போல, தலையில கிரீடத்துல இருக்க சந்திரன் மேல விழுந்தா போலையும், அந்த விழுந்ததுனால ஏற்படக்கூடியதான ஒரு அம்சம் நமக்கு அந்த சந்திர பிறையானது இந்திர தனுஷாக காணப்படுகின்றது அப்படின்னு தேவைப்படுத்தா எல்லா விதமான பாபமும் போயிடும். கதையும் மாணிக்கத்தும் கதரமணி சாஸ்திர கணிதம் அவனுடைய மனசுல ஏன் தோணாது சார், ஏன் தோணாதுன்னு சொல்றதுனால் என்னது அவசியம் தோணும். ஆகையால் கீழ் சொன்னதான அந்த சாட்சாத்காரமானது நம்ம சரீரத்துக்குள்ளேயே அந்த பகவத் சாட்சாத்காரம் வந்து நிச்சயமாக இவனுக்கு தோணும். வெறுமன சகுணமாக ஒரு உருவத்தோடு இருக்கிற சாட்சாத்காரம் இல்ல, நிர்குணமான மோட்சத்துக்கு காரணமான சாட்சாத்காரம் இவனுக்கு ஏற்படும். அதோட மட்டுமில்ல எல்லா விதமான பாபங்களும் போடும். வேதாந்தங்களுக்குள்ளேயே சில பாபம் பண்ணினவனுக்கு வேதாந்தம் கிட்டேயே வராதுன்னு சொல்லுங்க. மகாபாபங்கள் பண்ணினவா அவன் இந்த பக்கமே வரமாட்டான், நீங்க சொன்னாலும் எழுந்து போயிடுவான், அவளை வராதுன்னு. அதுக்கு நித்யானித்ய வஸ்து விவேகம், யாமுத்ராந்தபல போக விராகம், சமதமாதி சாதனங்கிறது, முமுட்சுத்வம், இவைகள்லாம் இருந்தா தான் அவன் கேட்பா சார், கேட்கறதுக்கே எவ்வளவு. ஆனா சொல்ல சொல்றது, நீ பாவம் பண்ணிட்டாயா, இந்த ஜென்மாவிலேயே மோட்சத்தை அடையணும் ஒரு ஆசை உனக்கு இருக்கு, உனக்கு வழி நான் சொல்றேன். இந்த ஸ்லோகத்தை படிங்க, அந்த அதிகாரத்தாவச்சே இருக்க குணங்கள் தாரா உங்களுக்கு வந்து தப்பி உண்டாகி க்ஷேமம் ஏற்படும் அப்படின்னு அழகா அப்பாட்டிய கிரீட்டத்தை வர்ணிக்கும்.